الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العلي العظيم الا والسلام நிகரில்லாத அன்புடையவருமாகிய எல்லாம் அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தாரை நேரான சீரான பாதையில் வழி நடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் ருசுல்மார்கள் அனைவர் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாருடைய முபாரக்கான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழவிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமைகளை மதித்து அதன் நன்மைகளை முழுமையாக அடைய வேண்டும் என்ற நீயத்தோடு தேர்ந்திப்பாவுடன் அல்லாஹ்வுடைய மாளிகையில் வீட்டிருக்கும் சுவாசிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹாவை அஞ்சி அடிபணிந்து வாழுமாறும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சிய குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறு அல்லாஹும் ரசூலும் எவைகளையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அவைகளை முற்று முழுதாக தகுந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பாடத்தை நமக்கு சொல்லித் தரும் பொழுது ஈமானோடு சம்பந்தப்பட்டவைகளை நபியவும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்கள், ஈமான் இன்னொரு ரிவாயத்தில் ஈமானுக்கு 70க்கும் 60க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன சொன்னாங்க. அதுல ஆக மேலானது, உயர்ந்தது, ஆக முதன்மையானது ஒரு மனிதன் கலிமா சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது,
ஈமான் ஆக குறைந்த தாழ்ந்த இடம் 70வது அல்லது 60வது இடம் இமாத்தத்துல் அதா அணித்தறிய பாதையில் மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது என்று சொன்னாங்க. இடையில சொன்னாங்க வல் ஹயாவும் ஷுஹ்பத்தும் மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானுடைய கிளைகளில் மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு கிளை என்றாங்க சொல்லலாம். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெட்கம் என்பது இல்லை என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் எனக்கு முன்னால வந்த நபிமார்கள் எல்லாம் சொன்னது, உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ வேண்டியதை செஞ்சுக்கோ. வாழ்க்கையில வெட்கம் இல்லை என்றால் உனக்கு விருப்பமான மாதிரி வாழலாம், நினைச்ச மாதிரி வாழலாம், நினைத்ததை செய்யலாம். உனக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுக்கோ என்றாங்க சொல்லலாம். வெட்கம், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏவல்களை மறுக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபடாமல் இருக்கும் பொழுது அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவனாக மாறுவான். அல்லாஹ் ஏவியவைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய கோபம் சாபத்துக்குரியவனாக மாறுவான். ஒரு மனிதன் அல்லாஹ் விளக்கிய ஒன்றை செய்வானாக இருந்தால் அவன் கேவலப்படுத்தப்படுவான். அல்லாஹ் ஏவினத செய்யலாட்டி அல்லாஹுடைய கோபம் உண்டாகும், சாபம் உண்டாகும். அல்லாஹ் விளக்கியதை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கேவலத்தை உண்டு பண்ணுவான். இந்த ரெண்டு பாவமும் உலக ஆரம்பத்திலேயே நடந்துவிட்டது. அல்லாஹுடைய ஒரு ஏவலை மறுத்தான் இப்லீஸ். அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்ன நேரம் அல்லாஹுடைய அந்த கட்டளையை ஏவலை மறுத்தான். அல்லாஹ் அவனை கியாமத்துடைய நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டவனாக ஆக்கினான். சபிக்கப்பட்டவன், எடுத்தறியப்பட்டவன் என்ற பெயர்கள் எல்லாம் அவனுக்கு வழங்கப்பட்ட, ஏன் அல்லாஹ்வுடைய ஒரு ஏவலை அவன் புறக்கணித்தான். அதே நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்ன ஒரு குற்றத்தை செய்தார்கள், ஒரு தவறை செய்தார்கள். ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு செய்ய சொன்னதை மறுத்தான், அவன் மல்லூன் ஆக்கப்பட்டான், சபிக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்ய வேண்டாம் என்ற ஒன்றை செய்தார்கள், அல்லாஹ்வுனால் அவர்களை கேவலப்படுத்த உண்மையை சொல்கிறது. அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்ற அந்த மரத்தின் பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவனுடைய மனைவியும் நெருங்கி அந்த கனியை சுவைத்ததும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த முதலாவது தண்டனை, அல்லாஹ் அவர்கள் உடுத்தி இருந்த ஆடையை களைந்துவிட்டான். முதலாவது அல்லாஹ் கொடுத்த தண்டனை அதுதான். உடம்புல உடுத்தி இருந்த ஆடையை கலட்டி எடுத்தான் அல்லாஹ். சுவர்க்கத்தினுடைய மரங்களினுடைய இலைகளை எடுத்து தன்னுடைய வெட்கஸ்தலங்களை அவர்கள் மறைக்க ஆரம்பித்தார்கள். முதலாவது அல்லாஹ் செய்தது அவர்களுடைய ஆணையை கலட்டி எடுத்தார். சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கவில்லை, தண்டனை கொடுக்கவில்லை, அவர்களை நரகவாதியாக்கவில்லை. முதலாவது அல்லாஹ் கொடுத்த தண்டனை எழுதுறாங்க, அல்லாஹ் கலட்டி எடுக்கல்ல ஆடை கலந்து விட்டது. அவங்க அந்த கனியை சுவைச்சதும் ஆடை கலந்து விட்டது. யூரியாகுமா, அவர்களுடைய வெட்கத்தலங்களை அவர்களே பார்த்துக் கொள்வதற்காகவே. ஏன், நான் ஒரு கேவலமான காரியத்தை செய்துவிட்டேன், ஒரு கேவலமான ஒரு விடயத்தை செய்து விட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு ஆலா அவர்களை வெட்கப்படுத்தினான், கேவலத்தை உண்டாக்கினான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விளக்கிய ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இந்த பயம் வர வேண்டும். அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்யும் பொழுது இரவு செய்கிறோம், நாளை காலை என்னை இந்த சமூகத்தில் நிர்வாணமாக நிற்க வச்சால் என்ன நிலம் என்ன, நான் எப்படி இருப்பேன்? இரவு ஒரு பாவம் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறேன், அந்த நேரத்தில் நான் மாற்றிப்பட்டால், என்னை நிர்வாணமாக இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் கட்டி வைத்தால், அதற்கு பின்னால் நான் எப்படி வாழ்வது, அதற்கு பின்னால் இந்த சமூகத்துக்கு நான் எப்படி முகம் கொடுப்பது, எப்படி என்னை இந்த உலகம் பார்க்கும், இந்த உணர்வு வர வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் முதலாவது தவறை செய்யும் பொழுதே அல்லாஹு தஆலா இதை உண்டு பண்ணினான், வெட்கத்தை உண்டாக்கினான். நீங்கள் இப்படி அல்லாஹுக்கு மாறு செய்தால் நீங்கள் கேவலப்படுத்தப்படுவீர்கள். அருமையான சகோதரர்களே, ஆடை என்பது மிக முக்கியமான ஒரு முஸ்லிமுடைய ஒரு மனிதனுடைய பகுதியாக, முஸ்லிம் மாத்திரமல்ல மனிதர்கள் என்ற வகையில் பைத்தியம் என்று பூமிக்கு மேல் அலையக்கூடியவர்கள் கூட ஆடையுடன் தான் அடைகிறார்கள். அவர்களுக்கு சுய புத்தி கிடையாது, உணர்வு கிடையாது, அவர்களுக்கு மானம் மரியாதையை மறைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை இல்லை என்றாலும் ஆடை இல்லாத ஒரு பைத்தியக்காரரை கூட நாம் பாதையில் பார்க்க முடியாது. அவ்வளவு முக்கியமானதுதான் இந்த ஆடை. அதே போலதான் செருப்பு, நாங்க போடுற செருப்பு மிகப்பெரிய ஒரு வெட்கத்தின் அடையாளம். அது செருப்பென்றது மிகப்பெரிய ஒரு வெட்கத்தினுடைய அடையாளம். அது எங்களுக்கு அது விளங்குது. பாதையில செருப்பு இல்லாம கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்க, அப்ப விளங்கும் இந்த செருப்பு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெட்கத்தை எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது. பாதையில போகும் பொழுது செருப்பு இல்லாம நடந்து போய் பாருங்க, எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, இவர் செருப்பு போடாம வாராரு. ஆனால் முழு உலகமும் பார்ப்பதை போன்றிருக்கும், முழு உலகமும் என்னைத்தான் பார்க்கிறார்கள் போல இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மஜ்மா, ஒரு பட்டமளிப்பு விழா, ஒரு கௌரவப்பு விழா, அதுல மேடையில ஏறணும் என்றால் நாங்க சாதாரண பாட்ட செருப்போடு ஏற்றத்துக்கு வைக்கப்படுவோம். செருப்பு தான் அதுவும், ஆனால் அதோட அந்த இடத்துக்கு ஏற வைக்கப்படுவோம். எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, யாரும் பார்க்கறது கிடையாது. யாரு பார்க்கிறா, இவர் என்ன செருப்பு போட்டு கொண்டு வந்திருக்கிறார் என்று யாரும் பார்க்கறது கிடையாது. ஆனால் சிந்தனை வரும், எல்லோரும் என்னை பார்ப்பார்களே, நான் இந்த செருப்போடு எப்படி போறது, இந்த செருப்போடு எப்படி போறது. சுபஹான் அல்லாஹ், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வெட்க உணர்வு சகோதரர்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயத்தை உண்டாக்குவதற்குத்தான், அல்லாஹ்வுக்கு முன்னால் வெட்கப்படுங்கள் என்பதை உண்டாக்குவதற்காக வேண்டித்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஹ்ஷரும் நாஸு யௌமல் கியாமா ஸுஃபாதன் உரா, சொன்னாங்க கியாமத்துடைய நாளில் முழு மனித சமுதாயமும் நிர்வாணிகளாக, ஆடையற்றவர்களாக, வெறும் கால்களுடன் செருப்பு இல்லாதவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள் என்றாங்க சொல்லலாம். ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சொல்லலாம், ஒருத்தர் பார்த்துக் கொள்ளுவாங்க, வெக்கமாக இருக்குமே. சொன்னாங்க சொல்லலாம், ஆயிஷா, அது ஒருவர் இன்னொருவரை பார்க்கும் இடம் அல்ல, ஆனால் தனக்குள்ள வெட்கி தலை குனிந்து கூணி குறுகி ஒவ்வொரு மனிதனும் நின்று கொண்டிருப்பான். எல்லாரும் என்ன பார்க்கிறார்களே, நான் என்ன செய்யறது, ஆனா யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் யார யாரும் பார்க்க மாட்டாங்க, எங்களை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களால் அது நிற்க முடியாது. வெட்கமாக இருக்கும், காலில் செருப்பு இல்லை, காலில் செருப்பு இல்லை, உடம்புல ஆடை இல்லை. பார்க்கிறதுக்கு மக்கள் என்னை பார்ப்பார்களே என்று கூச்சமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க செருப்பை பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு செருப்பு வச்சிருக்கிறோம். கல்யாண வீட்டுக்கு போறால் நாங்க சாதாரண பிஞ்ச செருப்பு போட்டுக்கொண்டு போறதில்லை. ஏன், எல்லாரும் எங்களை பார்ப்பாங்க. இந்த செருப்போடு எப்படி போறது, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் பார்க்கிறதை போல ஒரு உணர்வு, பார்க்கிறதை போல ஒரு உணர்வு உண்டாகும். அல்லாஹ் இந்த உணர்வோடுதான் ஒவ்வொரு மனிதனையும் படைத்து இருக்கிறான். சகோதரர்களே, இந்த வெட்கம் இன்று அகற்றப்பட்டிருக்கிறது, கலட்டி வீசப்பட்டிருக்கிறது, தூக்கி எறியப்பட்டிருக்கிறது சமூகத்தில் இருந்து, குறிப்பாக இஸ்லாமியர்களிலிருந்து இந்த வெட்க உணர்வு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நினைத்ததை போல் வாழ்வோம். ஆண்கள் நினைத்ததை போல் ஆண்கள் வாழ்கிறார்கள், பெண்கள் நினைத்ததை போல் பெண்கள் வாழ்கிறார்கள், நினைத்ததை போல் வாழ்கிறார்கள். ஏன், வெக்கம் இல்லை என்றால் விரும்பின மாதிரி வாழண்டாம். சொல்லலாம், உனக்கு எப்படி வாழ விரும்பும் அப்படி வாழலாம். இன்றைக்கு நாங்க நினைத்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கலட்டப்பட்ட வெக்கம், ஈமானுடைய உணர்வு. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு புகாரில பதிவு செய்யப்பட்டிருந்தது, பயணம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் இன்னொருத்தருக்கு வெட்கத்தை பற்றி பயான் செய்து கொண்டிருக்கிறார். நான் செய்ததற்கோ வெட்கத்தை பற்றி பயான் செஞ்சு கொண்டிருக்கிறார். சல்லல்லாஹு கொஞ்ச நேரம் பார்த்தான், பார்த்துட்டு சொன்னாங்க, சொன்னாங்க அவரை விடப்பா, அவரை விட்டு போடு, வெட்கம் பயான் பண்ணி வராது, அது ஈமான்ல இருந்து வாழது என்று சொன்னாங்க. அந்த ஈமானுடைய உணர்வு இல்லாம போனதுனால இன்று நாம் வெட்கம் இல்லாத ஒரு சமூகமாக மாறினோம். வெட்கம் இல்லாத ஒரு சமூகம், எல்லா முஸ்லிம்களும் தொழுறாங்களே, நான் தொழாம இருக்கிறேனே, எனக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் எனக்கு வெட்கம் இல்லை, எனக்கு வெட்கம் இல்லை, அதனால நான் தொழுறதில்லை. பாவம் செய்கிறீங்களே, எனக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் எனக்கு வெட்கம் இல்லை, நான் பாவம் செய்கிறேன். சகோதரர்களை ஒளிந்து செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அந்த ரகசியங்களை கியாமத்துடைய நாளையில் நாங்கள் வெளியில கொண்டு வந்து போடுவோம், அப்ப பாப்பீங்க என்ன நடந்திருக்குது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தன்னுடைய உம்மத்துக்கு உணர்த்தினார். சேத்தானுடைய முழு நோக்கமும் சகோதரர்களே, மனிதர்களை வெட்கமில்லாதவர்களாக ஆக்க வேண்டும். இன்னமா யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் சொல்கிறான், சேத்தானுடைய முழு நோக்கமும் உங்களை யஅமுருக்கும் பில் ஃபக்ரி வல் ஃபஹ்ஷா, வறுமையை உண்டாக்கி வெட்கமில்லாத ஒரு சமூகமாக உங்களை மாற்றணும் என்றுதான் சைத்தானுடைய அடிப்படை நோக்கம். அதனாலதான் அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெட்கக்கேடான வெட்கமில்லாத காரியங்களை விட்டும் ஒரு மனிதன் செயல்படுவதை தொழுகை தடுக்கிறது என்றான் அல்லாஹு தஆலா. சைத்தானுடைய வேலை மனுஷனை வெட்கமில்லாம ஆக்குறது, அல்லாஹுடைய வேலை இபாதத்துகளுடைய வேலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெட்கத்தை உண்டாக்குவார். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய அந்த தோழர்கள் வரும்பொழுது அவர்கள் மாற்று மதத்தவர்களோடு கடினமாக நடந்து கொண்டார்கள். தங்களுக்குள் மிக நெருக்கமான அந்யோன்யமான பழக்க இறக்கமுடையவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். தராஹும் ருக்அன் சுஜ்ஜதா, அந்த சஹாபாக்கள் யாரை பார்த்தாலும் ருக்அன் சுஜ்ஜதா அவர்கள் தொழுகையாளியாக இருப்பார், ருக்கு செய்தவராக இருப்பார், சுஜூது செய்தவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கு இருக்கிறது என்று தேடி அலைவதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது என்கிறது குர்ஆன். சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்தால் அவர்களுடைய முகத்தில் சுஜூது செய்த அடையாளம் இருப்பதை பார்க்கலாம் என்கிறான் அல்லாஹ். இப்படி சஹாபா. மறுபுறம் அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், நபி அவர்களுடைய மனைவிமார்கள் மூமின்களுடைய தாய்மார்கள். நபியுடைய மனைவிமாருக்கு பெயர் உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள். நபி அவங்களோட மனைவிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால யாருக்கும் திருமணம் முடிக்கிறதை அல்லாஹ் ஹராமாக்கி, யாருக்கும் திருமணம் முடிக்கல. பரிசுத்தமானவர்கள் மூமின்களுடைய தாய்மார்கள் அவர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்களுக்குள் இஸ்லாம் எந்த அளவு வெட்டத்தை வலியுறுத்தியது என்பதை சூரா அஹ்ஸாபில் படியுங்கள். சூரா அஹ்ஸாப் இந்த ஒரு நல்லிணக்கமான சமூகம் வாழும் பொழுது அவர்களுக்குள் இஸ்லாம் வெட்டத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்தியது என்பதை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு சொல்கிறான், நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மனைவிமார்கள் தாய்மார்கள் அவர்கள் திருமணம் முடிக்க அறமாக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்களிடத்தில் சஹாபாக்களுக்கு ஏதாவது பேச தேவைப்பட்டால், ஏதாவது தேவைப்பட்டால் பேச வேண்டும் என்ற அவசியம் உண்டாகினால் அல்லாஹ் சொல்கிறான், மனைவிமார்களுக்கு நீங்கள் எதையாவது கேட்க வேண்டும் என்றால், ஏதாவது தேவை இருந்தால் திரைக்கு பின்னால் இருந்து அவர்களோடு பேசுங்கள். நேருக்கு நேராக அந்த மூமின்களுடைய தாய்மார்கள், பரிசுத்தமான பெண்கள், நபியுடைய மனைவிமார்கள், நீங்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கு இருக்கிறது என்று தேடி அலையக்கூடிய நீங்கள் நபியுடைய மனைவியிடத்தில் பேச வேண்டி ஏற்பட்டால் குர்ஆன் சொல்கிறது திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள், திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். ஏன் குழுவிக்கும் குழுவிகின்ற நீங்க பரிசுத்தமானவர்கள் தான், அவர்கள் பரிசுத்தமானவர்கள் தான், ஆனால் நீங்கள் இப்படி திரைக்கு பின்னால் இருந்து பேசுவது உங்களுடைய உள்ளத்திற்கு மிக பரிசுத்தத்தை உண்டாக்கும், அவர்களுடைய உள்ளத்தில் பரிசுத்த தன்மையை உண்டாக்கும் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரரே, இந்த அளவுக்கு இஸ்லாம் வெட்கம் என்ற அந்த உணர்வை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மனைவிமாருடைய கலாச்சாரத்தை பார்ப்போம், நம்முடைய பெண்களுடைய கலாச்சாரத்தை பார்ப்போம், எங்களுடைய கலாச்சாரத்தை பார்ப்போம். வெற்ற உணர்வு எங்கே சகோதரர்களே? ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கும் பொழுது இவள் ஹராமாக்கப்பட்டவள், இவளோடு நான் நேருக்கு நேர் எப்படி பேசுகின்றோம் என்ற உணர்வு நமக்கு உண்டாகிறதா, நமக்கு ஏற்படுகிறதா? அது சாதாரண சொல்கிறான், நபி அவங்க மனைவிக்கிட்ட நீங்க எதையாவது கேட்கிறதா இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக வீட்டுக்குள்ள நாங்க இருந்தாலும் கூட வீட்டு வாசல்ல யாராவது ஒரு அந்நிய ஆண் வந்துட்டால் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மனைவியை வெளியில் அனுப்புறோம் என்று பார்த்துக்குவாங்க. இந்த அளவுக்கு வெட்க உணர்வுகள் களையப்பட்ட ஒரு சமூகமாக
நம்முடைய சமூகம் மாற்றப்பட்டு இருக்கிறது. தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக, கலாச்சார ரீதியாக, ஒவ்வொரு துறையிலும் இந்த வெட்டம் நம்முடைய சமூகத்தில் இருந்து களைந்தெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலைமை மாற்றப்படாவிட்டால், இந்த உணர்வு மேலோங்கி செல்லுமாக இருந்தால், இந்த கலாச்சாரம் நம்முடைய தலைமையில் வந்து ஏறுமாக இருந்தால், சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் கேவலப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றப்படும். பாவங்கள் தலை தூக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுது அவனுக்கு இயற்கையாக அல்லாஹ் கேவலத்தை உண்டாக்குவான். அவனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பறித்து விடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, முதல் மனிதர் அபுல் பக்கர், மனிதர்களுடைய தந்தை, முதலாவது மனிதர், அல்லாஹ் தன்னுடைய கையால் படைத்த மனிதர், உலகத்துக்கு நேரான பாதையை காட்டுவதற்காக உலகத்துக்கு படைக்கப்பட்ட முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தார்கள். அந்த நபிக்கு கூட அல்லாஹ் விளங்க வைத்தான். அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாம் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் உதாசீனப்படுத்தப்படும் பொழுது நீங்கள் கேவலப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் சஞ்சலத்துக்குள்ளாகுவீர்கள். அல்லாஹ் அவர்களை பூமிக்கு தூக்கி வீசினான். மனைவியும் செய்த தௌபாய், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு மாறு செய்ததனால அவர்கள் செய்த தௌபாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல்ல, அது எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எனவே மன்னிச்சிடும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காம எங்கட விருப்பப்படி நடக்கிறது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்த துரோகம் அல்ல, அது எங்களுக்கு நாங்கள் செய்த அநியாயம், எங்களுக்கு நாங்கள் செய்கிற துரோகம் அது. எங்களை நாங்க மறந்து வாழ்கிறோம் என்கிறான். நாங்க எங்களை மறந்து வாழ்கிறோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்கிறோமே தவிர நாங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த குறைபாடே உண்டாக்குறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தன்மைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்கிற பண்புகள், அல்லாஹ்வுடைய ஏவல்களை மதித்து நடக்கிற பண்புகள், அல்லாஹ்வுடைய விளக்கல்களை ஒதுங்கி வாழ்கிற பண்புகள், இவைகள் இரண்டும் ஒரு மனிதனுடைய முஸ்லிமுடைய வாழ்வையில் வாழ்க்கையில் குடிக்கொண்டு விட்டால் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து சாபத்தில் இருந்து அந்த மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். இரண்டாவது, அவன் பூமிக்கு மேலால் மனமானவனாக, கண்ணியமானவனாக, சந்தையானவனாக, மரியாதைக்குரியவனாக அல்லாஹ் அவனை வாழ வைக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த ரெண்டு சிபத்துகளை, கட்டளைகளையும் ஏவல்களையும் விளக்கல்களையும், ஏவல்களை ஏற்று விளக்கல்களை தவிர்ந்து வாழுவோம். இதுதான் ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுக்கு பயந்து அஞ்சு அடிபணிந்து வாழுங்கள், தக்வாவை கொண்டு வசியத்து செய்யப்படுகிறது. இதுதான் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபத்வா சொல்கிறார்கள், எந்த குத்பா பிரசங்கத்தில், ஜும்ஆ பிரசங்கத்தில் இந்த வசியத் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை சொல்லப்படவில்லையோ அந்த ஹுத்பா பாத்தில் என்ற அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்வா சொல்கிறார்கள். காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் லட்சியம் இதுதான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த லட்சியங்களை குறிக்கோள்களை வாழ்க்கையில் ஏற்று அமல் செய்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தொகை செய்வானாக. யாருல்லாம் இந்த பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, எல்லா நிலைமையிலும் உன்னுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று உன்னுடைய விளக்கல்களை முற்று முழுதாக தவிர்ந்து கண்ணியமானவர்களாக உனக்கு இரக்கம் உள்ளவனாக வாழ்ந்து மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யார் யார் எங்களுடைய பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், மூதாதையர்கள் மரணித்து மண்ணறையை அழிந்து விட்டார்களோ அவர்களுடைய மண்ணறைகளை சுவர்க்கமாக ஆக்கி வைப்பாயாக. எம்முடைய எல்லோருடைய இறுதி முடிவுகளையும் நல்லதாக ஆக்கி வைப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.